தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது விவசாயி எஃப்எம் 107.4 MHz.
முனைவர் செல்லமுத்து, இணைப்பேராசிரியர், தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பிரிவுகளும். விவசாயிகள் வந்து வறட்சி மேலாண்மை முறைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல அதிகம் ஆர்வங்கன்றாங்க. நமக்கு இன்றைக்கி எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து வறட்சி மேலாண்மை உத்திகளும் அதனுடைய நிவர்த்திக்கான அணுகுமுறைகளும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து நம்முடைய நாட்டில் விவசாயத்தினுடைய பெரும்பகுதி கிட்டத்தட்ட 70% மாணவர் நிலைகளாகவே இருக்குது. இந்த மாணவர் நிலையிலிருந்து மட்டும் சுமார் 40% உணவு உற்பத்தி நம்ம நாட்டில் செய்கிறாங்க. இந்த மானாவாரி விவசாயம் முழுவதுமே வந்து பருவமழை மட்டுமே வந்து நம்பியிருக்குது. இருந்தாலும் அதற்கான சூரிய வெளிச்சம், அதுக்கான வெப்பநிலை, காற்றினுடைய ஈரப்பதம், காற்றினுடைய வேகம் போன்ற பருவநிலை காரணிகள் பயிர் விளைச்சலுக்கு மிக முக்கியமானதாக கருதப்படுது. மற்ற பருவங்களையும் சரி, அது வறட்சி பகுதிகளையும் சரி, இந்த காரணிகள் வந்து மிக முக்கியமான காரணிகளாகும். அதே சமயத்தில் மானாவாரியில் வந்து மழையை தவிர மற்ற காரணிகள் அதிகமாக அதனுடைய மாறுபாடுகள் இருந்தால் கூட மழை மட்டுமே இந்த விளைச்சலை நிர்ணயிக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரணி. இது பொதுவாக எப்போ நம்ம வறட்சின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஆண்டில் பெறக்கூடிய சராசரி மழை அளவில் 20% குறைவாகவோ அல்லது அதனுடைய அதற்கும் மிகுதியாகவோ இருந்தால் மட்டும்தான் அதை வந்து வறட்சி, அதில் வறட்சி நிலைமை அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து குறிப்பாக வந்து 3 வகைகளாக வந்து பிரித்து நம்முடைய விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. அதாவது முந்தைய கால வறட்சி, மத்திய கால வறட்சி, பிந்தைய கால வறட்சி அப்படின்னு 3 முறையாக வந்து சொல்லியிருக்காங்க. முந்தைய கால வறட்சி அப்படிங்கிறது பருவமழை தாமதமாக தொடங்கினால வரக்கூடிய வரதுனால வரக்கூடிய விளைவுகள். இதை எப்படி வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னா, பிந்தைய மழைக்கான பயிர் ரகங்களை தேர்வு செய்து மறுவிதைப்பு செய்கிறது, அதிக அளவு விதையை வந்து பயன்படுத்துறது, விதையை கடினப்படுத்துறது, பயிர் கலைப்பு செய்தல், இதை பயிர் கலைப்பு செய்தல் கொஞ்சம் தாமதமாக பண்ணுறது, இதெல்லாம் வந்து மிக முக்கியமான ஒரு சில காரணிகள். இதையெல்லாம் செஞ்சோம்னா நம்ம முந்தைய கால வறட்சியை தவிர்த்து அதிகமான விளைச்சலை பெருக்கலாம். சரி, இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மத்திய கால வறட்சி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மத்திய கால வறட்சி அப்படிங்கிறது பயிர் இருக்கிறப்ப, நிலத்தில் வந்து பயிர் இருக்கிற சமயத்தில் மழையினுடைய தாமதத்தாலோ அல்லது நீர் பற்றாக்குறையிலோ ஏற்படக்கூடிய வறட்சி வந்து மத்திய கால வறட்சி அப்படின்னு சொல்கிறோம். இதை எப்படியெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணலாம் அப்படின்னா, அதில் நிலப்பொருள் அமைக்கிறது, நீராவி போக்க தடுக்கிறது, மேல் மண்ணை கிளறி விடுறது, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வந்து பயிருடைய எண்ணிக்கையை குறைக்கிறது, பயிர்லேருந்து நீர் ஆவியாக எந்த வகையெல்லாம் வந்து நம்ம குறைக்கலாமோ அந்த வகையெல்லாம் வந்து அந்த முறைகள்லாம் மேற்கொள்ளுது. இதெல்லாம் வந்து மத்திய கால வறட்சியை, அதனால் ஏற்படக்கூடிய விளைச்சலினுடைய குறைபாட்டை நம்ம வந்து தடுக்கலாம். பிந்தைய கால வறட்சி அப்படிங்கிறது வந்து பயிர் வளர்ச்சியில் பிந்தைய பருவத்தில், முதிர்ச்சி பருவத்தில் பருவமழையுடைய காலத்துக்கு ஏற்றவாறு கிடைக்காமல் இருந்துச்சுன்னா அதை வந்து பிந்தைய கால வறட்சி அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு என்னென்ன மாதிரியான காரணிகள் அமைச்சோம்னா, அதுக்கு எப்படி நம்ம விளைச்சல் அதிகப்படுத்தலாம் அப்படின்னா, நீராவி போக்க நம்ம தடுக்கிறதுக்கு என்னென்ன முறைகள் இருக்கோ எல்லாத்தையும் பயன்படுத்துறது, பயிர்களை வந்து நம்ம தீவனமாக அறுவடை செய்யலாம், அல்லது பண்ணைக்குட்டைகளை நம்ம சேமித்து வைக்கக்கூடிய நீரை வந்து பயன்படுத்தி அதனுடைய வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தலாம், அதாவது நம்ம மகசூலை வந்து பெருக்கலாம். இதுதான் வந்து நம்ம வந்து செய்யக்கூடிய முக்கியமான அணுகுமுறைகள். இப்போ பொதுவான நிவர்த்திக்கான அணுகுமுறைகளை நம்ம வந்து எப்படி பண்ணலான்னா, மழை பெறக்கூடிய காலங்களில் அதுக்கு ஏற்ற வயதுடைய பயிர்களை தேர்வு செய்யணும், வறட்சியை தாங்கி வளரும் குணமுடைய பயிர்களை தேர்வு செய்யணும், தேர்வு செய்த பயிர்கள் உள்ள குறுகால ரகங்கள் அல்லது வீரிய ஓட்டு ரகங்களை விதைக்கலாம், நல்ல முளைப்பு திறன் உள்ள விதைகளை நம்ம வந்து விளைக்கலாம், மழைநீர் சேமிப்புக்கான நிலப்பண்பாட்டு முறையில் கையாளலாம், மாற்றுப்பயிர் திட்டங்களை வந்து மேற்கொள்ளலாம், வேளாண் வானிலை முன்னறிப்புகள் தொடர்ந்தே வந்து பல பல்கலைக்கழகம் உட்பட பல நிறுவனங்கள் கொடுத்துட்ருக்கு. இதையெல்லாம் பயன்படுத்தி நம்மளுடைய செயல்பாடுகளை வந்து விவசாயிகளுடைய அறிவியல்பூர்வமான செயல்பாடுகளை அதிகரிக்கலாம், வறட்சியை தடுக்கிறதுக்கான முயற்சிகளை விவசாயம் மேற்கொள்ளலாம். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா உளவியல் முறைகள் என்னென்ன முறைகள் இருக்குது அப்படின்னா, கோடை உழவு செய்தல், கோடை காலத்தில் தென்மேற்கு பருவமழை காலத்திலும் பெய்யக்கூடிய மழைநீரில் வந்து முடிஞ்ச வரைக்கும் சேமித்து விவசாயிகள் பயன்படுத்தினாங்கன்னா அதற்கான விளைவுகள் கண்டிப்பாக இருக்கும். அதாவது எவ்வளோ தூரம் நீரை சேமித்து வைக்க முடியுமோ அதுக்கு சேமித்து வைக்கணும். இதுக்கு முக்கியமான காரணி வந்து கோடை உழவு. இந்த கோடை உழவு மூலமாக பெய்யக்கூடிய மழையினுடைய பெரும்பகுதியை வந்து நிலத்தடி நீரை சென்று போகிறதுக்கான ஏற்பாடுகளை நம்ம செய்ய முடியும், கண்டிப்பாக வந்து அதை செய்யலாம். ரெண்டாவது பகுதி பாத்தி அமைக்கிறது. இந்த பகுதி பாத்தி அமைக்கிறது மாணவர்களில் பொதுவாக வந்து 8x5 மீட்டர் அப்படிங்கிற அளவில் சின்ன சின்ன பாத்திகளாக பிரித்து இந்த பகுதி பாத்திகளை அமைச்சு அதன் மூலமாக நீரினுடைய உட்கொள்ளு திறனை வந்து அதிகப்படுத்தி, இப்போ நீரினுடைய மழைநீரை வந்து சேகரித்தோம்னா அது வந்து பகுதி பாத்தி அமைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த வந்து அகலச்சால் ஆழ பாத்தி அமைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். சால் வந்து அகலமாகவும் பாத்தியினுடைய இது அகலப்பாத்தி அமைக்கிறது. மானாவாரி நிலங்களில் மண் ஈரப்பதை காக்க ஆழச்சால் அகலப்பாத்தி அமைப்பது ஒரு சிறந்த முறை. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மீட்டர் இடைவெளியில் சரிவு குறுக்க 30 சென்டிமீட்டரில் ஆழச்சால் அமைப்பதன் மூலம் மழைநீரை வந்து சேகரித்து நிலத்தடி நீரை பெருக்கலாம். அதே சமயத்தில் இதுக்கு இதனால் கிடைக்கக்கூடிய கணிசமான மழை நீரை பயன்படுத்தி நம்ம வந்து இதனால் விதைக்கும் செலவு நம்ம கொஞ்சம் குறைச்சி இருக்குது. ரெண்டாவது தாவர அரண்கள் அமைக்கிறது. தாவர அரண்கள் அப்படிங்கிறது சாகுபடியினுடைய பயிர்களுக்கு இடையிடையே 3 வரிசைகளில் புல் வகைகள் மற்றும் அடர்ந்து வரக்கூடிய தன்மைகளில் தாவரங்களை வளர்க்குது. வெட்டிவேர், குளுக்கட்ட புல், சுபா புல், வேலி மசால், எலுமிச்சம்புல் போன்றவை தாவரங்களாக பயன்படுத்தப்படுகின்றன. நிலச்சரிவு மற்றும் பயிரிடப்பட்ட பயிர்களுக்கு ஏற்ப இந்த அரண்கள் கிடைக்கக்கூடிய இடைவெளிகளை நம்ம வந்து மாற்றி அமைக்கலாம். ஆனால் இது போன்ற தாவர அரண்கள் வந்து எப்போயுமே வந்து பயிர்களுக்கு இடைஞ்சலாக இருந்துடக்கூடாது. அதனால் பயிர்களுக்கு இடைஞ்சலாக தாவர அரண்களை மட்டுமே நம்ம எடுத்து அதை வந்து பயன்படுத்தணும். ரெண்டாவது வந்து நிலப்போர்வை அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒன்று. அதாவது பாத்திகளில் பயிர் கழிவுகளை நிலப்போர்வை பயன்படுத்தலாம், அல்லது சில பயிர்களுக்கு வந்து நம்ம நீர் ஆவியை தடுக்கிறதுக்காக சோளத்தட்டை, கம்புத்தட்டை, சூரியாந்தட்டை, என்னென்ன பயிர்கள் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குதோ நிலங்களில் இதையெல்லாம் பயன்படுத்தி நம்மளுடைய மண் ஈரப்பதத்தை ஆவியாகாமல் தடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வேளாண்மைத்துறை மூலமாக வந்து நீர் ஆவியாக தடுக்கிறதுக்காகவே நம்ம வந்து தடுப்பான்கள் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட இதனை பயன்படுத்தணும்னா நீர் ஆவியாகி குடித்து விளைச்சலை அதிகரிக்கிற மூலமாக நம்ம 10-15% விளைச்சலை பயிர் விளைச்சலை அதிகரிக்க முடியும். இப்போது மற்ற முறைகள் இருக்குது. இப்போ உளவியல் முறை மட்டும் இல்லாமல் பயிர் வினைகள் முறை இருக்குது. நீராவி போக்கு தடுப்பான்கள் வந்து இதில் இருக்குது. கிட்டத்தட்ட இது போன்ற சில உதாரணமாக கையோலின் வந்து 5% கரைசலில் தெளிப்பதன் மூலமாக நம்ம வந்து நீராவி போக்கை நம்ம தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இளஞ்சிவப்பு நிறம் மெத்தலோட்ராப் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா வந்து 1% கரைசல இலையின் மூலம் மேற்பரப்பு தெளிக்கிறது மூலமாக நம்ம வந்து வறட்சியிலிருந்து பயிர்களை வந்து பாதுகாக்கலாம். 1% பொட்டாசியம் குளோரைடு தெளிக்கிற மூலமாகவும் நம்மளுடைய வறட்சியில் எல்லா பயிர்களுக்குமே அதனுடைய வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மையை அதிகரித்து பயிர் மகசூல் அதிகரிக்க முடியும். வளர்ச்சி ஊக்கிகளை வந்து நம்ம பயன்படுத்தி பயிரினுடைய வறட்சி தாங்கக்கூடிய திறமைகளை நம்ம அதிகம் வளர்த்து பயிர் வளர்ச்சியில் அதிகரிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் வேளாண் பொறியியல் முறைகளும் நம்மகிட்ட நிறைய பல்கலைக்கழகத்தில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் குறிப்பாக முக்கியமானது வந்து தடுப்பணைகள். அதில் நிலச்சரிவு 3% அல்லது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏரியாவில் மண் அரிமானத்தை தடுக்கிறதுக்கும் நீரை தேக்கி வைக்கிறதுக்கும் தடுப்பணைகள் அமைக்கலாம். சமதளச்சுவர்கள், அதாவது நீரோடையினுடைய திசையில் திசைமாறு இடங்களில் சமதளச்சுவரை அமைச்சத நீரினுடைய வேகத்தால் விளைநிலங்கள் ஏற்படக்கூடிய மண் அரிமானை தடுத்து நீரை வந்து சேமிக்கலாம். சமதள பரப்பு அமைக்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு காரணி. அடுத்து வந்து பண்ணைக்குட்டைகள், எங்கெங்கெல்லாம் வந்து பண்ணைக்குட்டைகள் அமைக்கிறான வாய்ப்புகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் பண்ணைக்குட்டைகள் அமைக்கிறது மூலமாக நீரை நிலத்திலேருந்து வெளியேறக்கூடிய நீரை தேக்கி வச்சு இந்த நீரை சேகரித்து கால்நடை குடிநீராக பயன்படுத்தலாம். அதே சமயத்தில் எப்பப்போ பயிர்களுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி சமயங்களில் இந்த நீரை வந்து பயிர்களுக்கு பாய்க்கிறது மூலமாக நம்மளுடைய வறட்சியினுடைய அளவு குறைஞ்சி பயிர்களுடைய விளைச்சல் அதிகரிப்பின வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ரெண்டாவது வந்து கிராம குட்டைகள் அமைக்கிறது. அதாவது நிலச்சரிவுடைய முடிவுகளில் பெரிய கிராம குட்டைகள் அமைத்து மழைநீரை சேமிக்கலாம். பெரிய குட்டைகளில் கிராமங்களில் அதனுடைய தூர் வாரி அதனுடைய ஆலைப்படுத்தி நீரை சேமிக்கலாம். இதன் மூலமாக நிலத்தினுடைய நிலத்தடி நீர் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் வறட்சி காலங்களில் இதனுடைய நீரினுடைய பயன்பாட்டை அதிகப்படுத்தி பயிர் விளைச்சல் அதிகரிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து முறைகளை, ஊட்டச்சத்து எங்கேயெல்லாம் வந்து மழை பெய்கிறதோ அந்த சமயங்களில் சரியான அளவு ஊட்டச்சத்துக்களை மண்ணினுடைய மண்ணை பரிசோதனை பண்ணி மண்ணினுடைய ஊட்டச்சத்தினுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி அந்த மழைக்காலங்களில் ஊட்டச்சத்தில் வந்து நம்ம இடுறதன் மூலமாக நம்ம பயிருக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். அதே சமயத்தில் மகசூலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக முக்கியம். இதன் மூலமாக அதாவது நான் மேற்சொன்ன முறைகள் என்னென்னவெல்லாம் இருக்குதோ இதையெல்லாம் வந்து வறட்சி மேலாண்மை திட்டிகளாக வந்து விவசாயிகளை கவனத்தில் கொண்டு விளைச்சலை அதிகரிப்பதன் மூலமும் நிலத்தடி நீரை பெருக்கவும் முயற்சி செஞ்சாங்கன்னா நிலத்தடி நீர் பெருக்கிறது மட்டும் இல்லாமல் பயிர் விளைச்சலும் அதிகமாகி பயிரினுடைய தரமும் பெரிதாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மண்ணினுடைய வளமும் பாதுகாக்கப்படும். இந்த மேற்சொன்ன முறைகளை விவசாயிகள் பயன்படுத்தினா நம்மளுடைய பயன்களை வந்து சிறந்தாக இருக்குன்னு தெரிய வரும். நன்றி.